ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் தார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. தலைப்பு மார்கழி சிந்தனை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவெண்பாவை. வழங்குபவர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
கோழி சிறந்த சிறப்பும் குருதெல்வும் ஏழில் இயங்கும் இயல்பு வெண் செல்வம். அந்த திருக்கோயில என்ன அழைச்சிட்டு போறாரு. அப்ப என்ன நடக்குதாங்க, முதல்ல புறத்துல சத்தத்தை சொல்றாரு, ரெண்டாவது அடியில் அகத்துல இருக்கிற சத்தம். புறத்துல என்ன, கோழியினுடைய கூப்பர் ஏதோ நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு போறது இல்லையா. இன்னொன்று காலையில பார்த்தீங்கன்னா பறவைகள் ஒரு மூச்சா
பரம்பொருள் என்ன,
அடுத்த வரி முக்கியமான வரி ஏன்னா வைர வரிகள். இந்த ரெண்டு வரிகளைத்தான் எடுத்து மிகப்பெரிய தாரக மந்திரமாக வள்ளலார் சொல்றாரு. ஆனா வள்ளலாரே சிக்கல் பண்ணிட்டாரு. அவர் எடுத்தது எங்க இருந்துதான் இங்க இருந்துதான் இந்த ரெண்டு வரி தான். இந்த வரி பாருங்க, கேளில் பரஞ்சோதி கேளில் பரம் தருணை. பரம்னா நேற்றே சொன்ன மேலானதுன்னு சொன்னேன், அவரம் கீழானது. அதனால பராபரம்னா மேலானது கீழானது எல்லாவற்றிலும் அங்கிருக்கிறார்படி இன்னும் பரவாரமா நீட்ட வர நிறைந்திருக்கக்கூடிய அருள் பெரும் ஜோதியை பாருங்கள். அதுதான் பராபரம் தாய்மாரம் சொன்னது. எல்லா நன்மத்தினாடி பராபரம் பராபரங்கள். அப்ப கேளில் பரம் ஜோதி அது ஒப்பற்ற அருட்பெரும் ஜோதியா இருக்கு. பரம் ஜோதி அதனுடைய செயல் என்ன? கேளில் பரம் கருணை, ஒப்பற்ற தனிப்பெரும் கருணை. பரம் ஜோதி முதல் பாட்டே சொல்லிட்டார். ஆதி மந்தம் இல்லா அருள் பெரும் ஜோதி, பெரிய ஜோதி. அவர் அருளோட கூடிய ஒரு எழுத்து மாத்திரா இன்னும் இட்டா மாத்திரார். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, கேள்வி பரம் ஜோதி, கேள்வி பரம் கருணை, தனிப்பெரும் கருணை. எங்கி சித்தில் வந்துருது இது புரிந்து கொள்ளாமலே நம்ம போராடிக்கு காலத்துக்குதான் போராட்டத்திலே போயிருந்தது. நாம நேற்றே சொன்ன போராடி உரிமைக்காக போராடி காலம் வீணாக்குவதை விட அன்புக்காக விட்டு கொடுத்து வாழ்தல் நன்றி. இப்ப நீங்க என்ன இருக்கிறாங்க ஆன்மீகத்துக்கு? ஆன்மீகத்துல பல்வேறு சமயங்கள் பல்வேறு சடங்குகள் போராடி போராடி வந்து வாழ்க்கை வீணாக்குவதை விட மெய்ப்பொருளை அறிந்து ஒன்றி விடுவது மேலாகும். எது சரியும் நீங்க தான் முடிவு மாறிவா சொல்ற. கேளில் பரம் கேளில் பரம் கருணை, கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையும் ஒப்பற்ற மேலான ஒளிப்புடம்பாக இருக்கிற அந்த பரம்பொருள், அருட்பெரும் ஜோதியாக இருக்கிற பரம்பொருள், தனிப்பெரும் தொழிலாக இறங்கி வருகிற பரம்பொருள், நம்முடைய நினைப்பையெல்லாம் வேர்த்தக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய பொருள். நீங்க அந்த பரம்பொருள் தான் ஜோதி சுடர் விளக்கெல்லாம் நேற்று சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கிற பரம்பொருள் ஒரே பொருள் தான். இத்தனை சொற்கள் சொல்லுதான் வேற தயவு செஞ்சு சொல்லிட மாட்டேங்காதீங்க. வாட்டர்னா என்ன, தண்ணினா என்ன, நீருனா என்ன, பானினா என்ன, வெள்ளம் சுடுவெள்ளம் பற்றி போராடிக்கிறீங்க. திருவடியும் குறிக்கோள் இவையெல்லாம் உலகத்துக்கு தேவை மனது அடுத்த தரத்தை கொடுத்துட்டு நம்ம கவனம் என்ன போறோம் இதுல நம்ம நேரத்தை செலவு பண்ணாமல் அடுத்த கட்டம் எங்க போயிருந்தோம் நேரடி திருவடிக்கு அதை குடிக்க போகணும். அப்ப உண்மை தெரிஞ்சிடும். கேளில் விழுப்புரவுகள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ நல்லா இருக்குதான் வந்திருக்கிறேன். இனிமே இப்படிதான் உறங்காத வாய் திறவாய் ஆழியா அன்புடமே ஆமாறு நிர்வாய் கொஞ்சம் கிண்டல் பண்ற இது எல்லா இடத்துலயும் உண்டு. ஆழியா யாரு திருமான், அவன் அன்புடமே ஆமாறு. அவர் என்ன அன்பு செலுத்துறாரு? முன்னாள் நேற்றே சொன்ன அவர் அன்பு செலுத்துதான். ஒரு கண்ணை கடைசியா ஆயிரத்தி எட்டு ஒரு கண்ணை கொடுத்து சக்கரை படைய வாங்குறாரு. இங்க என்ன திண்டல் பண்றாங்க? அவருடைய நல்லா அவர் அறிவுரை தான் தூங்கிட்டு இருக்காரு பார்க்கல நல்லா தூங்குறாரு. அந்த மாதிரி நீ உறங்குறியோ அவர் கூட எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீ நல்லா தூங்குற பிறகு நாங்க சொல்றதெல்லாம் கேட்காம இல்ல கேட்டுட்டு இருக்கா உன்னால எழுந்து வர முடியாது. அப்ப அறிவு எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி தூங்குற தூங்குற முடியலாம் தூங்குற மாதிரி இருக்க எழுப்பவே முடியாது
பரம்பொருள் என்ன ஏன்னா ஆங்கிய அம்சம் இல்லாத பரம்பொருள்
சிறப்பா இருக்கிறதுனால, செலவாழாக்கை பெரியவனாக இருக்கிறதுனால, அது நீங்க எந்த பழமை சொன்னா அதுக்கு முன்னாடி அது போயிருக்கும், புதுமையா எதை சொன்னா அதுக்கு முன்னாடி போயிருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அதுதான் அடிப்படை. எப்படி உழைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு சொற்கள் கிடைக்க மாட்டேன். நான் நேற்று ஓரளவு சொன்னேன், பிரகாசம் சொன்னேன், சிவப்பிரகாசம் சொன்னேன், சொன்னா பிரம்ம பிரகாசம் எங்கே எங்க சொல்றேன்னு தெரிய மாட்டேன். ஊர் எடுத்த ஒரு கோயில் அது பிரம்ம பிரகாசமாக இருக்கிற பொருள் எல்லா ஜீவராசிகளும் அதான் இருக்கு. ஆறறிவிலிருந்து ஐந்து அறிவியா தான், நாலுலயும் அவனுலயும் இருக்கலையும் ஒன்னுலயும் அதுதான். அந்த அறிவும் பிரகாசம் தான் எல்லாத்தையும் இயக்குது. வடிவம் தான் வேற, வடிவம்னா சட்டை, இந்த உருவம் தான் வேற. ஒன்னு நாலு காலில் இருக்கு, ஒன்னு ஆறு எட்டு காலில் இருக்குது, ஒன்னு ரெண்டு காலில் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற பிரகாசம் ஒண்ணுதான். அது ஒரு உயிர்ல ஓரறிவு கடையில இருக்கு, இன்னொரு உயிர்ல ரெண்டு அறிவுல இருக்கு, நூறு உயிர்ல மூணு இருக்கு, நூறு உயிர்ல நாலு அறிவுல இருக்கு, விலங்குகள் அஞ்சு அறிவு இருக்கு, நமக்கு ஆறு அறிவு இருக்கு, ஞானிகளுக்கு ஏழாவது அறிவா விழிப்படையுது. ஒரே பொருள் பிரகாசம் ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சட்டைக்கு ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நம்ம சட்டைக்கு சண்டை போட்டுருக்கோம், உடம்பு பிரச்சனை இல்லை. அப்ப ஒன்றுன்னு தெரிஞ்சுட்டா இந்த சிவப்பிரகாசம் இருக்க அது என்னைக்கு நீங்க ரொம்ப பழமையா 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 கடைசியில போய் அறிவாங்க உள்ள பழமையா போனாலும் இந்த பிரகாசம் தான் முதல்ல. இன்னும் புதுசு புதுசு புதுசா என்னென்னலாம் புது புது வந்தாலும் அந்த பிரகாசம் தான் பேசுறது. வடிவம் மாறலாம், உருவம் மாறலாம், நிறம் மாறலாம், அதுக்கு உயிராக இருக்கிற, அதுக்கு தூண்டாக இருக்கிற, துடிப்பாக இருக்கிற, அறிவாக இருக்கக்கூடிய பிரகாசம் ஒண்ணுதான். ஓரளவுக்கு சொல்லிடாவதான், நான் இன்னும் உள்ள போகிறேன். இப்ப நீங்க பாருங்க, பழமைக்கும் பழமையாக எது எடுத்தாலும் அதுதான் நிற்கும் அந்த பிரகாசம் தான். அதுதான் அது இல்லைன்னா இன்னும் ஏற்கனவே வடிவங்கள் வேறு வேறா இருக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? வடிவங்கள் வேற வேறையா இருக்கலாம். இன்னும் அது எப்படி புரியுதுன்னு தெரியல. இப்போ உலகத்திலேயே ரொம்ப பெருசு டைனோசர், அதுக்கு நான் பார்க்க விட்டுருக்கேன். ஒரு பெரிய திமிங்கலத்தை நம்ம பார்க்கணும், ஒரு டைட்டானிக் அப்படியே பெருசாச்சு, அவ்வளவு பெரிய திமிங்கலம் இல்லைங்களா? அதுக்குள்ள இருந்து அதை இயக்குவதும் அந்த அணுவுக்குள்ள அணுவாக இருக்கிற, அந்த அறிவாக இருக்கிற, உயிராக இருக்கிற பிரகாசம் தான். ரொம்ப சின்னது, இப்ப நமக்குள்ளே அதுதான். அது ஒரு சின்ன எறும்பு, எறும்புக்கு ரொம்ப சின்னது, ஏதாவது உயிர் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம உடம்புலயே இருக்கு ஒட்டு, ரொம்ப கண்டு தெரியாத டாக்டர்களுக்கு தான் தெரியுது. அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அப்புறம் மேலே தெளிப்பு எல்லாம் தராங்க, கண்ணுக்கு தெரியாத நோய். அதுலயும் அதை ஏற்றுறது அந்த பிரகாசம், அறிவு பிரகாசம், இந்த ஜீவன் உயிர் இருக்கு துடிப்பு. அப்போ டைட்டானிக் கப்பலை சாட்ட வடிவம் பெருசு, இது வடிவம் சின்னது, இதுலதான் பாக்குறீங்க. இப்போ நாம இந்த இடத்துல சொல்லக்கூடாது, டெஸ்ட் பண்றோம் இல்லையா? இப்போ உடனே இப்போ ரெண்டு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அது நீங்க நம்ம கண்ணு தெரியாது. அது தென்ன இதுல வச்சு பார்த்தாலும் ஓ அதுல தான் குழு இருக்கலாம், எஃகு இருக்கலாம். அதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னை பழமைக்கும் அதுதான், இன்னை புதுமைக்கு என்ன பண்ணுது சார்? வடிவம் தானே மாறும், பெயர் மாறும், கலர் மாறும், அவ்வளவுதானே. ஆனா அது உள்ள இருக்கிற அந்த சிவப்பிரகாசம் ஒண்ணுதானே, ஓரளவுக்கு புரிய வைத்திருக்கேன் நினைக்கிறேன் இல்லையா? முன்னை பழமைக்கும் பழம்பொருளாக, பின்னை புதுமைக்கும் பெயர்த்த பெற்றியனே, உன்னை பிராணாக பெற்ற ஒரு சீரடியும் உன்னடியா பார்க்கிறோம். அப்போ உன்னை நாங்கள் பிராணாக பெற்றோம், நம்முடைய பணி என்ன? என்ன உன்னுடைய அடியார்களுக்கு நாங்கள் தால் பணிவோம், ஆங்காவருக்கே பாங்காவோம். பாங்குனா என்ன? ரெண்டு அர்த்தம். அவங்களுக்கு ஒத்தி செய்து போவோம் இருக்கும், பக்கத்தில் இருப்போம் இருக்கும், அவர்களுக்காக நாங்கள் முழுமையாக தொண்டு செய்வோம் என்று பொருள். அன்னவருக்கு தால் பணிவோம், ஆங்கவருக்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவர் ஆவார். இப்போ உடனே பெண்களா இருந்தா என்ன பண்ணணும்? என் கணவர் ஆங்கா இருந்தா அதுதான் சிக்கல் வரும். இப்ப நான் நேற்று சொன்ன பொருளை வச்சுக்கீங்க, ஆன்மான்னு வச்சுக்க, தத்துவம் பெறாத ஆன்மா, தத்துவம் பெற்ற ஆன்மாவை கணவன் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சீடன் குருவை எப்படி ஏற்றுக்கொள்கிறான்? அப்பாவை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? இன்னும் ஒரு கட்டம் முதிர்ந்து போன நாயக நாயகிவா வந்துடும். 81 வயசு அப்புறம் பாடாங்க, இவர் ஆம்பளை என்ன நாயகி? முன்ன அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு மன்னம் கேட்டார். பக்தி முதிர்ந்தால்தான் நாயகி பாவமே வரும். எல்லா ஞானியும் உடந்த ஞானத்தை வந்து இருப்பாடு, திரையார் படத்திலேயே இங்கேவா தேடுமா? அப்ப அது குழந்தை, அப்ப அது குழந்தையா தெரியுமா? இல்ல, பக்தி என்ற எல்லை கடந்துருச்சு, முதிர்ந்து விட்டால் நாயகிபாக வந்துடும். தாய்மான வந்து உலகத்துக்கு எல்லாம் நாயகிபாகும். ஏன் அந்த கடைசி எல்லை? அப்போ என்ன வந்துடும்? நமக்கு நேரத்துல பரம்பொருள் நம்ம கனவாயிடும். நீங்க அந்த நாயகிபாவது கூட நெருக்கோடு, அது வரைக்கும் ஒரு சிறுநாள் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தான் போகுது. அதையும் முதிர்க்கிற பொழுது நீங்க நாயகியா மாறி ஆளாகிறீங்க, உருகாகிறீங்க. அது நீங்க உடனே உலகதான் பொருள் வச்சுக்கோங்க. இதை காட்டி நமக்கு அதை உணர்த்துகிறார். அந்த உள்ள இணைய முடியும். அன்னவரையே என் கணவர், அவர் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழுப்பாய் பணி செய்யும். எப்ப நாங்க அவரை இறைவனையே நாங்க ஏற்றுக்கொண்டோமா, அவர் சொன்ன பரிசு, அவர் சொன்ன வேலை எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? அடிமையாக இருந்து நாங்கள் வேலை செய்வோம். துழும்பு என்று அடிமையாக இருந்து பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்புதியில் எந்த குறையும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு கொடுத்துட்டார் என்று வாழ்க்கை எந்த குறையும் இல்லை. இதுதான் முடிந்த முடிவு. இது தாய்மானவர் அவ்வளவு படித்தவர், வடமொழி தமிழ் எல்லாம் கற்றடித்தவர். கடைசியில எல்லாம் முடிஞ்சு முடிக்கிற பொழுது கேட்கிறார். அதுக்கு முன்னா கேட்டாருங்கிற அதுல நீதி வேணும், மனசத்த படித்து நிலை வேணும், அதெல்லாம் என்னமோ கேட்டார். கடைசியை பார்த்து ஏதோ ஒண்ணு வேணும், செய்யலாம் வேணாம், மனசு வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணும். பெருமானே நீயே வேணும். சரி என்னப்பா கடைசியை கேட்கிறீங்களா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் தானே வந்து எய்தும் பலன். இப்பதான் சொன்ன பாட்டுல அன்பர்களாக இருக்கிற அடியார்களுக்கு தொண்டு செய்கிற மன பக்குவம் மன பண்பாடு எனக்கு இது வரைக்கும் இல்லை. ஏன்னா எனக்கு நான் தெரியும் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பக்குவத்தை எனக்கு கொடுத்துரு, அது போது இருக்கு. அந்த பக்குவத்தை நான் தொண்டு செய்ய ஆரம்பிச்சுட்டாலே நீதான் இப்போ இப்ப வேற சிவம் வேற இல்லை. அந்த இப்போ தானே வந்து நீ அது ஓடி வந்து உட்காந்துருக்கு. நான் ஏன் அவங்க தேடி வந்தேன்? நீ என்னை தேடி வந்து என்ன பிடிச்சிட்டு எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்ப நான் என்ன செய்யணும்? அன்பர் பணி இப்ப எனக்கு பக்குவம் இல்லை, எனக்கு ஈடு வருது. நான் படிச்சுவேன், பெரிய பதவி இருக்கிறேன், நான் பெரிய பணக்காரன், நான் இந்த ஜாதி இரண்டு ஜாதி, அதனால என்னால இறங்கி வர முடியல. ஆளை பார்த்தவனே யாரு ரொம்ப பார்த்த உடனே அவன் அதுல தானே போறான். முடிஞ்சு போச்சு, சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. உடனே இறைவன் கிட்ட வரமாட்டேன். அப்போ வேறுபாடு இல்லாமல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக பக்குவத்தை கொடு. முடிச்சுட்டா நான் தொண்டு செய்ய ஆரம்பிக்கணும். தொண்டு செய்ய ஆரம்பிச்சா நீ எங்க நீ தான் இப்போ இப்ப வேலை சிவம் வேலை இல்லை. தானே வந்து எய்தும். அதான் சொல்றேன், என்ன குறையும் எனக்கு இங்க இல்லை. இந்த பரிசை கொடுத்துரு, இந்த பக்குவத்தை கொடுத்துட்டா எங்களுக்கு என்ன குறை வரும்? ஏன்னா நீ தான் உங்களை உட்காந்துருக்கோம், நீ உள்ள வந்து எங்களுக்கு என்ன குறை இருக்கு? குறையே இல்லாத நான் நினைக்கிறோம் இதெல்லாம் இருந்தா குறை இருக்கு. ஆனா இதுதான் துன்பமே அது தெரியுது. உலகையில நான் பெற்றிருக்கேன்
மனைவி ஒண்ணு பண்ணு, நான் சொல்லி பார்த்தேன். ஒண்ணு தேராது
நாங்களும் அப்படிதான் தவிச்சுட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் செஞ்சு தேதாக அப்படியே நீங்கள் அப்படியே செஞ்சு சாச்சு இருந்தது. யாருமே உங்களுக்கு போய் பண்ண முடியாது, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு. அதனால் அந்த பரிசு எனக்கு கொடு என்று கேட்கிறார்கள்.